அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு குறித்து அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி தெரிவித்த கருத்து.
இன்றைக்கு எந்த வகையில மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தெரியல. நீதிமன்றத்திற்கே இவர்கள் வந்து தலை வழங்கினா மக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்னு தெரியல.
காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது குறித்து முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான துரைமுருகன் தெரிவித்த கருத்து.
காரணமாக மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவே தான் நாங்கள் கருதுகிறோம். பொதுவாக தமிழ்நாட்டுக்கு பட்டை நாமத்தை மோடி அவர்கள் சாத்திவிட்டார்கள்.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பரதி மற்றும் விஷ்ணுபிரியா.
மோசமாகி வரும் உறவின் சமீபத்திய அடையாளமாக ஆயுத தரத்தில் இருக்கின்ற புளுட்டோனியத்தை அகற்றிவிட அமெரிக்காவோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ரஷ்யா இடைநிறுத்தியுள்ளது. அமெரிக்காவால் மேற்கொள்ளப்படும் நட்புறவற்ற செயல்பாடுகளுக்கு பதிலடியாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிபர் விளாடிமிர் புட்டினால் வெளியிடப்பட்ட ஆணை தெரிவிக்கிறது. 16 ஆண்டுகளுக்கு முன்னதாக முதல் முறையாக கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியை அனுசரிப்பதை அமெரிக்காவால் உறுதி செய்ய முடியவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
ரஷ்யாவின் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த போரிஸ் நிம்ஸ்டோவின் கொலை வழக்கில் சந்தேக நபர்கள் 5 பேர் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடந்த விசாரணையின் போது தாங்கள் நிரபராதிகள் என வாதாடியுள்ளனர். செச்சேனியர்களான பிரதிவாதிகள் அனைவருக்கும் நிம்ஸ்டோவினை கொலை செய்வதற்கு பணம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னாள் துணை பிரதமராக இருந்த நிம்ஸ்டோவின் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்னர் தற்போதைய அதிபர் விளாடிமிர் புதினின் கடுமையான விமர்சகராக இருந்தார். யுக்ரைனில் நடைபெற்ற போரில் ரஷ்யா ஆற்றிய பங்கு குறித்த ஆதாரங்களை சேகரிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார்.
வடக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள குண்டூஸ் நகரில் கடுமையான மோதல் நடந்து ஒரு நாளுக்கு பின்னர் நகரின் மையத்தில் தாலிபான் தீவிரவாதிகள் நுழைந்து விட்டதாக அத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் அந்த நகரில் முன்னேறி வருவதாக அதனை நேரில் கண்ட சாட்சி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இதனை உறுதிப்படுத்தும் நோக்கில் தாலிபான் தீவிரவாதிகள் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். ஆனால் அதனை ஆப்கான் பாதுகாப்பு அதிகாரிகள் மறுத்துள்ளனர். கடந்த ஆண்டு குண்டூஸ் நகரம் தாலிபான் வசம் வீழ்ந்தது. ஆனால் அரசு படையினர் அதனை மீண்டும் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது.
கொலம்பியாவில் அரசிற்கும் ஃபார்க் போராளிகளுக்கும் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்திற்கு எதிராக மக்கள் வாக்களித்ததை அடுத்து தேசிய அளவிலான ஒரு விவாதத்திற்கு அதிபர் யுவான் மானுவேல் சாண்டோஸ் அழைப்பு விடுத்துள்ளார். வாக்கெடுப்பின் முடிவுகளுக்கு பிறகு போராளி தலைவர்களை சந்திக்க அரசு தரப்பு பேச்சாளர்கள் கியூபாவிற்கு பயணம் செய்ய உள்ளனர். இந்நிலையில் ஃபார்க் கிளர்ச்சியாளர்களின் தலைவர் டிமோசென்கோ தாங்கள் கொலம்பியா அரசுடன் ஏற்படுத்தி கொண்ட அமைதி ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார்.
2016 ஆம் ஆண்டின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு ஜப்பானை சேர்ந்த செல் உயிரியல் ஆராய்ச்சியாளர் யோஷினரி ஒசுமிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆட்டோஃபெகி என்று அழைக்கப்படும் செல்களின் சீரழிவு மற்றும் மறுசுழற்சி குறித்த ஆய்வு பணிக்காக இந்த உயிரிய விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. செல்லில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் தொற்றுகள் காரணமாக ஏற்படுகின்ற பார்க்கின்சன்ஸ், நீரிழிவு, புற்றுநோய் மற்றும் நரம்பியல் நோய்கள் உட்பட பல செயல்முறைகளை புரிய வைக்க யோஷினோரியின் கண்டுபிடிப்புகள் உதவியதாக ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் உள்ள நோபல் கமிட்டி தெரிவித்துள்ளது.
சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது என்று மருத்துவமனை நிர்வாகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அவருடைய நோய் தொற்றிற்கு பொருத்தமான ஆன்டிபயாட்டிக், மூச்சுவிட உதவுகின்ற கருவிகள் மற்றும் பிற சிகிச்சை நடவடிக்கைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன என்றும், முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு வழங்கப்படும் ஒருங்கிணைந்த சிகிச்சைக்கு ஏற்ப அவரது உடல் நலத்தில் முன்னேற்றம் தெரிகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க முடியாது என்று மத்திய அரசு இன்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது குறித்து சட்ட விவகார செய்தியாளர் ஜே வெங்கடேசனிடம் கேட்டேன்.
செப்டம்பர் 30ஆம் தேதி உச்சநீதிமன்றம் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை 4 நாட்களுக்குள் நிறுவ வேண்டும் என்றும், சனிக்கிழமை மாலை 4 மணிக்குள் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களும் தங்களுடைய பிரதிநிதிகளை உடனடியாக மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. கர்நாடகாவை தவிர மற்ற மாநிலங்கள் தங்களுடைய உறுப்பினர்களை மத்திய அரசுக்கு சனிக்கிழமை மாலை 4 மணிக்குள் தெரிவித்து விட்டிருந்தனர். ஆனால் கர்நாடக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ததன் காரணமாக தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பவில்லை. இந்த நிலையில் மத்திய அரசு இன்று உச்சநீதிமன்றத்தில் காலையில் அவசரமாக ஒரு மனுவை தாக்கல் செய்து உச்ச நீதிமன்றத்திற்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை நியமனம் செய்வதற்காக உத்தரவிடுவதற்கு எந்த உதாரணமும் இல்லை. ஏனெனில் இந்த காவிரி ட்ரிபியூனலை இறுதி தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்த மனுக்கள் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இறுதி விசாரணைக்காக வரவிருக்கிறது. அப்பொழுது 3 நீதிபதிகள் விசாரிக்கப் போகிறார்கள். எனவே 3 நீதிபதிகளிடம் நிலுவையில் இருக்கும் ஒரு வழக்கை 2 நீதிபதிகள் எந்த விதமான உத்தரவோ பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்தனர். அப்பொழுது நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா அவர்கள் தலைமை முகுல் ரோஹ்டியிடம், செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி முதன் முதலில் நாங்கள் 4 வாரத்திற்குள் காவேரி மேலாண்மை வாரியத்தை நியமனம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட பொழுது நீங்கள் ஏன் பேசாமல் இருந்தீர்கள்? செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுதும் நீங்கள் பேசாமல் இருந்தீர்கள். இதற்கிடையில் என்ன ஆயிற்று? உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது நீங்கள் என்று எவ்வாறு கூறலாம்? அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் சொல்லும் முந்தைய தீர்ப்புகள் எல்லாம் இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்று அவர்கள் தெரிவித்தனர். அரசியல் காரணங்களுக்காக மத்திய அரசு இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதோ என்று எண்ணம் தோன்றுகிறது.
அரசியல் காரணங்கள் என்றால் என்ன மாதிரி அது அரசியல் காரணங்கள்? ஏனெனில் தமிழகத்திலும் 40 நாடாளுமன்ற தொகுதிகள் உண்டு, மேலும் இங்கும் ஒரு மத்திய அமைச்சர் உள்ளார். அப்படி இருக்கும்போது அவர்கள் கர்நாடகாவுக்கு மட்டும் என்று சிறப்பு சலுகை காட்ட வேண்டிய அவசியம் என்ன?
இல்ல, முக்கியமாக ஏனெனில் கர்நாடகாவிற்கு வெகு விரைவில் சட்டசபைக்கு தேர்தல் வர இருக்கிறது. இந்த நிலையில் மத்திய அரசோ அல்லது அங்கு பாரதிய ஜனதா கட்சியோ தமிழகத்திற்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படுகிறது என்ற எண்ணம் தோன்றுவிட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கு கர்நாடகாவில் செல்வாக்கு குறைந்துவிடும் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் மத்திய அரசு இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதோ என்று எண்ணம் தோன்றுகிறது.
சட்ட விவகார செய்தியாளர் ஜெய வெங்கடேசன் தெரிவித்த கருத்து அது. இந்திய உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது குறித்து தமிழக அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
காவிரி மேலாண்மை வாரியத்தை 3 நாட்களில் மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்று கடந்த வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இப்போது உடனடியாக அமல்படுத்த முடியாது என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் இன்று கூறியிருப்பதாக வந்த செய்திகள் குறித்து தமிழக அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு தமிழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக கூறி திமுகவின் தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாய அமைப்பினர் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இந்திய உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாது என மத்திய அரசு இன்று கூறியிருக்கும் விவகாரத்திற்கு திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நிலைப்பாடு வருத்தம் அளிப்பதாக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி தெரிவித்தார்.
இன்றைக்கு மத்திய அரசுடைய இந்த மனு தாக்கல் வருத்தத்தை கொடுக்குது. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்பதனால் அம்மா உடனடியாக திரு சுப்பிரமணியம் அவரை நியமிச்ச போது இன்றைக்கு எந்த வகையில மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தெரியல. நீதிமன்றத்திற்கே இவர்கள் வந்து தலை வழங்கினா மக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் தெரியல
என்றார் சி ஆர் சரஸ்வதி. இதனிடையே கர்நாடக மாநிலம் தமிழகத்திற்கு வழங்கியுள்ள நீரின் அளவு குறித்து நாளை செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணிக்குள் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீரை அணைகளில் இருந்து திறக்கப் போவதாக கர்நாடக அரசு இன்று மாலை அறிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் அணைகளுக்கு நீரின் வரத்து அதிகரித்துள்ளதாக கூறிய கர்நாடக சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் இன்று இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே தொடர்ந்து நாளை செவ்வாய்க்கிழமையும் உச்சநீதிமன்றத்தில் காவிரி பங்கீடு விவகாரம் தொடர்புடைய வழக்குகளின் விசாரணை நடைபெறுகிறது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது. காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் இன்று மத்திய அரசு தெரிவித்த கருத்து குறித்து முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சரும் தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவருமான துரைமுருகனிடம் கேட்டேன்.
இது மத்திய அரசு சட்டத்தை விட அரசியல் நடத்துவதை விரும்புவதாக நான் கருதுகிறேன். காரணம், உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையை ஏற்றுதான் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை கெஜெட்ல வெளியிட்டார்கள். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுதான் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது என்று சொல்லிவிட்டு போறார்கள். அதே மத்திய அரசு 2 நாள் கழித்து நாங்கள் தவறாக ஒத்துக்கொண்டோம் என்று சொல்வது எந்த வகையில நியாயம்? இப்போது இன்னொன்று சொல்லுகிறார்கள், காவேரி நடுவர் மன்றத்துக்கு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க என்று சொல்லுவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய காவேரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டுதானே அந்த நடுவர் மன்றம் சொன்ன தீர்ப்பை நீங்கள் அரசியல்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். ஒரு மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு ஆணைக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு மாநிலங்கள் உச்ச நீதிமன்றத்தை மதிக்காது. இனி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் பிஜேபியோ மற்ற கட்சியோ ஆட்சிக்கு வர முடியாது. திராவிட கட்சிகள் தான் இந்த தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வர முடியும். எனவே வராத இடத்துக்கு ஏன் நாம் முட்டி மோதி கொண்டிருக்க வேண்டும்? அரசியல் காரணமாக மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவே தான் நாங்கள் கருதுகிறோம். பொதுவாக தமிழ்நாட்டுக்கு பட்டை நாமத்தை மோடி அவர்கள் சாத்திவிட்டார்கள்.
உச்ச நீதிமன்றத்தில் இன்று மத்திய அரசு தெரிவித்ததுபடி உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்பதுதானே தவிர எப்போதும் அமைக்க முடியாது என்று கூறவில்லை. மேலும் நாடாளுமன்ற ஒப்புதல் பெற வேண்டும் என்பது இது பொதுவான நடைமுறைதானே. இதற்கு மத்திய அரசை உடனடியாக அவர்கள் அரசியல் காரணங்களால் இதை செய்தார்கள் என்று நாம் கூறிவிட முடியாதே?
இல்லையே, நீங்க அதிக தெரிவிச்சு பார்லிமெண்ட் தான் எங்களுக்கு முதல்ல சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, நாங்கள் பார்லிமெண்ட் தான் செய்வோம்னு சொல்லி இருக்கணும். ஒத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நேற்று வந்து எல்லாருக்கும் லெட்டர் எழுதினாங்க, உங்க மாநிலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஆளை சொல்லுங்க.
தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் தெரிவித்த கருத்து அது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். சீனாவில் பாதுகாப்பு தொடர்பாக நடைபெறவுள்ள மாநாட்டொன்றில் கலந்து கொள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்சேவுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சேவுக்கு வெளிநாடு செல்வதற்கு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த ஆட்சிக்காலத்தில் எவன்கார்ட் எனும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு ஆயுத களஞ்சியம் ஒன்றை நடத்தி செல்ல அனுமதி வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு சுமார் 11 பில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு சம்பந்தமாக பிணை வழங்கிய போது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சேவின் வெளிநாட்டு பயணங்களை முடக்க நீதிபதி உத்தரவிட்டார். இன்று நீதிமன்றம் முன் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு தொடர்பாக சீனாவில் நடைபெறவுள்ள மாநாடொன்றில் கலந்து கொள்வதற்கு அனுமதி தருமாறு வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இதன்படி 50 லட்சம் ரூபாய் சரீர பிணையின் கீழ் இம்மாதம் 5ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்குள் வெளிநாடு செல்வதற்கு கோட்டாபய ராஜபக்சவுக்கு நீதிபதி அனுமதி வழங்கினார்.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய குறிப்பு அது. இலங்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு போராட்டம் மலையகம் தழுவிய போராட்டமாக மாற்றமடைந்து வருகிறது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
மலையகத்தின் பல பகுதிகளிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு கோரிக்கை போராட்டம் காரணமாக அந்த பகுதிகளில் இயல்பு நிலையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று நுவரெலியா, பதுளை, கந்தி மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் சாலை மறியல் போராட்டங்களும் நடைபெற்றுள்ளன. உரிமையாளர்கள் சம்மேளனத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் 2வது வாரமாக தொழிலாளர்களினால் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
தோட்டத்துக்கு அநேகமாக சம்பாதிச்சு கொடுத்து எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கேட்டோன்னே இந்த கம்பெனிக்காரவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனடியாக இந்த கிழமைக்குள்ளே எங்களுக்கு இந்த சம்பளத்தை முடிச்சுக்குமாறு தயவுடன் கேட்குறோம்.
பலவிதமான பேச்சுவார்த்தைகள் முன் வச்ச போதிலும் எங்களோட நியாயமான சம்பளம் இதுவரைக்கும் முடிவுக்கு வரல. அதனால வேண்டி 18 மாத சம்பளம் வந்து காலாவதி ஆகி இருக்குது. இந்த நேரத்திலிருந்து எங்களுக்கு நியாயமான சம்பளம் ஒன்று பெற்றுக் கொடுக்கறதுக்கு எங்களோட கம்பெனிமார் முன்னுக்கு வரணுன்றதை எங்கள் கம்பெனிக்கு நாங்கள் அழுத்தத்தை கொடுக்குறோம்.
இந்த 2வது வாரமாக இந்த போராட்டங்கள் தொடர்கின்ற போதிலும் தோட்ட உரிமையாளர்கள் சம்மேளனம் மௌனத்தையே தொடர்ந்து கடைபிடிக்கின்றது.
உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
பார்க் கிளர்ச்சியாளர்களின் தலைவர் டிமிஷன்கோ தாங்கள் கொலம்பிய அரசுடன் ஏற்படுத்தி கொடுத்த அமைதி ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். மோசமாகி வரும் உறவின் சமீபத்திய அடையாளமாக ஆயுத தரத்தில் இருக்கின்ற புளுட்டோனியத்தை அகற்றிவிட அமெரிக்காவோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ரஷ்யா இடைநிறுத்தியுள்ளது. 2016ஆம் ஆண்டின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு ஜப்பானை சேர்ந்த செல் உயிரியல் ஆராய்ச்சியாளர் யோஷினேரி ஒசுமிக்கு வழங்கப்பட்டுள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.